That beautiful message by this magnificent choir describes, I think, the pattern of life for so many of us, trying to be like Jesus. On July 16th,
maybe 1958 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி எனது அன்புள்ள ஜெனினும் நானும் ஒரு இளம் தம்பதியாக மாண்டையுட்டா ஆலயத்தின் ஒரு பீடத்தில் முழங்கால் படியிட்டோம்.
I have no power to describe
கர்த்தரின் ஒரு ஆலயத்தின் தகுதியான ஆசாரித்துவ அதிகாரத்துடன் அந்த பரிசுத்த நியமனம் நடப்பிக்கப்பட்டதால் எனது அன்புள்ள ஜெனினும் எங்களின் பிள்ளைகளும் நான் இருக்க சத்தியமாக தகுதி பெற நான் தொடர்ந்து வாழ கொடுக்கிற உறுதிப்படியாயிலிருந்து வருகிற சமாதானத்தையும் அமைதியையும் வெறிக்க என்னிடம் சக்தி இல்லை. ஆலயத்தின் பரிசுத்த உடன்படிக்கையால் எங்களது 7 பிள்ளைகளுக்கும் எங்களோடும் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களின் 2 பிள்ளைகளும் திரையின் மறுக்க பக்கத்தில் இருக்கிறார்கள். ஆலயத்தில் வாக்களிக்கப்பட்ட நித்திய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாங்கள் ஒன்று சேர்ந்து பெறுவோம் என்பதற்காக மீதியாய் இருக்கிற எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் நீதியாக வாழ ஒரு ஆற்றல் மிக்க ஊக்கத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். பரலோக பிதாவின் சந்தோஷத்திட்டை தாங்கியிருக்கிற முக்கியமான அடிப்படை தூண்டுகள் திருமணம் குடும்பமாகும். இந்த 2 தூண்களில் மகத்தான முக்கியத்துவம் குடும்பத்தை பிரிக்கவும் நீதியத்திற்கு குடும்பத்தை ஒன்றாக இணைத்து வருகிற ஆலயத்தின் நியமங்களின் முக்கியத்துவத்தை பாலாக்கும் சாத்தான கடுமையாக முயற்சிக்கிறார்கின்ற உண்மையில் வலியுறுக்கப்படுகிறது. வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக அனுப்பப்படும் போது ஆலய முத்திரத்தில் அதிக அர்த்தத்தை கொடுக்கிறது. ஒரு சமயம் எனது மனைவிடமிருந்து ஒரு முக்கியமான பாடத்தை நான் கற்றேன். எனது பணியில் நான் அதிகமாக பயணம் செய்தேன். ஏறக்கூடிய 2 வாரங்கள் நான் வெளியில் போயிருந்து ஒரு சனிக்கிழமை காலை நான் வீட்டுக்கு வந்தேன். ஒரு கூட்டத்திற்கு போக இருக்கிறதற்கு முன் எனக்கு நான் மணி நேரங்களிலிருந்தே எங்களின் சிறிய துணை வைக்கும் இயந்திரம் பலந்தடைந்த எனது மனைவி கைகளால் துணிகளை வைத்துக் கொண்டிருந்ததை நான் கவனித்தேன். ஜெனின் அருகில் வந்து, ரெஜ், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். நீ கைகளால் துணிகளை வைத்திருக்க துணை துவைக்கும் இயந்திரத்தை நான் பழுது பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நான் சொன்னேன். வேண்டாம், பிள்ளைகளுடன் போய் விளையாடுங்கள் என்று அவள் சொன்னாள். நான் அவர்களுடன் எப்போதும் வேண்டுமானாலும் விளையாடலாம், உனக்கு உதவ வேண்டுமென நான் விரும்புகிறேன் என்று நான் சொன்னேன். ரிச்சர்ட், தயவு செய்து பிள்ளைகளுடன் போய் விளையாடுங்கள் என பின்னர் அவள் சொன்னாள். அவ்வளவு அதிகபூர்வமாக என்னிடம் அவள் பேசிய போது நான் கீழ்ப்படிந்தேன். அந்த அனுபவத்திலிருந்து ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொள்ள அவள் விரும்பாதிருந்தால் ஒருவேளை அந்த அனுபவத்தை நான் மறந்திருப்பேன். அடுத்த நாள் காலை சுமார் 4 மணிக்கு நான் எழுந்த போது 2 சிறிய கரங்கள் எனது கழுத்தை சுற்றி கொண்டு எனது கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்து ஒருபோதும் மறக்க முடியாத இந்த வார்த்தைகளை என் காதில் சிக்கு சிக்கு சிக்கிறது. அப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் தான் எனது நல்ல நண்பர். உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருந்தால் வாழ்க்கையின் இன்றைய தன்மையின் ஆணத்தை நீங்கள் தவறுவிடுவீர்கள். சரியான இதாயிருக்கிற ஒரு வாலிபனாக நீங்கள் இருந்து திருமணம் ஆகாமல் இருந்தால் நோக்கமில்லாத முயற்சியை நிறுத்தி வினாகாதீர்கள். வாழ்க்கையின் இந்த காலகட்டத்தை அதிக முயற்சியோ முன்னேற்றமோ இல்லாமல் வாழாதிருக்கிறீர்கள். பின்னர் ஒரு பகுதியான நித்திய தூண்மையை தேடுவதை உங்களின் மிக முன்னுரிமை ஆக்குங்கள். ஒரு இளம் பெண் மீது உங்களின் ஆர்வம் இருப்பதை நீங்கள் காணும் போது உங்களை பற்றி நன்றாக அறிந்து கொள்வதில் அவர் ஆர்வமாயிருக்க நீங்கள் விசுவாசித்து என்பதை அவளுக்கு காட்டுங்கள். சிறந்த இடங்களுக்கு அவளை அழைத்து போங்கள். உங்கள் அன்பை காட்டுங்கள். உங்களுக்கு ஒரு அற்புதமான மனைவி வேண்டுமெனால் அவளை நீங்கள் கௌரவருகிற இருக்க வேண்டும். நீங்கள் அப்படிப்பட்ட ஒருவரை கண்டால் நீங்கள் ஒரு அசாதாரணமான காதலையும் திருமணத்தையும் உருவாக்கி கர்த்தர் அமைத்த தகுதியின் கட்டுக்குள் தங்குவதால் நித்தியமாக மிக மிக சந்தோஷமாய் இருப்பீர்கள். நீங்கள் திருமணமாயிருந்தால் மன ரீதியிலும் சரீர பிரகாரத்திலும் உங்கள் துணைக்கு விசுவாசமுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? உங்கள் துணை கேட்டு விடக்கூடாதென நீங்கள் நினைக்கிற மற்றொருவருடன் ஒருபோதும் உரையாடாமல் இருப்பதால் உங்கள் திருமண உடன்படிக்கைக்கு நீங்கள் நேர்மையுள்ளவராய் இருக்கிறீர்களா? உங்கள் துணையிடமும் பிள்ளைகளிடமும் நீங்கள் அன்பாய் ஆதரவாய் இருக்கிறீர்களா? சகோதர சகோதரிகளே, சகோதரரே, உங்கள் மனைவியிடம் நீங்கள் அவ்வளவு அன்பாய் இருக்கிறீர்கள் என அடிக்கடி அவரிடம் சொல்கிறீர்களா? அது அவரிடம் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆண்களிடம் இதை நான் சொல்லும் போது, ஓ, அது அவளுக்கு தெரியும் என என்னிடம் கூறுவதை போல கேட்டிருக்கிறேன். நீங்கள் அவரிடம் சொல்ல வேண்டாம். ஒரு பெண் சந்தோஷப்பட்டு தன்னம்பிக்கையை கொள்வார்கள். அந்த உறுதிப்படியில் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் துணை உங்களுக்கு செய்வதை பற்றி நன்றி சொல்லுங்கள். அந்த அன்பையும் நன்றியையும் அடிக்கடி சொல்லுங்கள். அது வாழ்க்கையை வளமாக்கும், மிகுந்த நேர்த்தியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஆகும். அதன்பின் அந்த இயற்கையான வெளிப்பாடுகளை நிறுத்தி வைக்காதிருங்கள். நீங்கள் அதை சொல்லும் போது அவளை அரவணைத்து கொண்டால் இந்த காரியங்களை நல்ல பலனை கொடுக்கும். பிள்ளைகளுடன் உதவி செய்வதிலும் வீட்டு வேலைகளிலும் நீங்கள் குடும்ப மனைவிக்கு ஆதரவாய் இருக்கிறீர்களா? வேத படிப்பு, குடும்ப ஜபம், குடும்ப இல்லமாலை போன்ற குடும்ப நடவடிக்கைகளை நீங்கள் தலைமைத்து தங்கி நடத்துகிறீர்களா? அல்லது உங்கள் கவனக்குறைவால் நீங்கள் செய்ய தவறிய கடமைகளை உங்கள் மனைவி செய்கிறாரா? இந்த வெளிப்படுத்துதலின் முக்கியத்தை எனது மனைவியிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். எங்கள் திருமணத்தின் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை கொடுக்க எனது வேதங்களை திறக்கும் போது பக்கங்களுக்கிடையில் ஜெனீனின் வைக்கப்பட்ட ஒரு அன்பான ஆதரவான குறிப்பை நான் காண்பேன். சில சமயங்களில் நான் என்னால் பேச முடியாத அளவிற்கு அவைகள் மிக மென்மையானதாக இருக்கும். ஒரு அன்பான மனைவிடமிருந்து வருகிற அந்த விலைமதிப்புள்ள குறிப்புகள் ஆறுதலின் உணர்த்துதலின் ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிசமாக இருக்கிறது. உண்மையாகவே அது அவளுக்கு எவ்வளவு உதவிகரமாய் இருக்கும் என்பதை அறியாமலே அதே காரியத்தை அவளோட செய்ய நான் ஆரம்பித்தேன். ஒரு ஆண்டுகளமாக அவளுக்கு ஒரு வேலண்டைன் பரிசை கொடுக்க என்னிடம் பணம் இல்லை. என்னால் முடிந்த அளவுக்கு அதை நன்றாக செய்தேன். ஆனால் ஒரு தவறை நான் செய்தேன். அது எனாமல் வர்ணமாக இருந்தது. அந்த நிரந்தரமான வர்ணத்தை நான் அகற்ற அவ என்னை விடவில்லை. காகிதத்தில் ஒட்டை போடும் போது உண்டாக்கும் காகித வட்டங்களில் 1 முதல் 100 எண்ணங்களை ஒரு நாள் எழுதினேன். பின்னர் அவற்றை திரும்பி ஒவ்வொரு காகித வட்டத்திலும் ஒரு வார்த்தையாக எழுதி அவளுக்கு பதில் செய்தியை நான் எழுதினேன். அவள் மிக சந்தோஷப்படுவாள் என நான் நினைத்தேன் என்பது எனக்கு நினைவாய் இருக்கிறது. அவள் மறித்த போது அவளது சொந்த பொருட்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒவ்வொருக்கொருவர் பகிர்ந்து கொண்ட சாதாரண காரியங்களுக்கு அவள் எவ்வளவு மதிப்பு கொடுத்திருந்தாள் என்பதை நான் கண்டேன். எனது குறிப்புகளை அவளோடு வைத்திட து மட்டுமல்ல, அவைகள் அவள் ஒரு பொக்கிசமாக கருதி அவைகளை ஒரு உரையில் போட்டு பாதுகாத்திருந்தாள். இன்னமும் அது எங்களை சமையலறை கடிகாரத்தின் கண்ணாடியால் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஜெனீன், நான் உன்னை நேசிப்பதை சொல்ல இதுதான் நேரம் என அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நமது பரலோக பிதாவின் ஒரு விசேஷமான மகள் என்பது எனக்கு எப்போதும் நினைவுட அங்கேயே இருக்கிறது. நாங்கள் ஒன்றாயிருந்த வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் போது நாங்கள் எவ்வளவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நான் உணர்ந்தேன். எங்கள் வீட்டில் எங்களுக்கு வாக்கு தத்தங்கள் ஏற்படுதில்லை. எங்களிடையில் மோசமான வார்த்தைகளை பேசியதில்லை. அவளாலே ஆசீர்வாதங்கள் வந்ததே என்பதை இப்போது நான் உணர்கிறேன். அவளது வாஞ்சின் விளைவே அது. நாங்கள் ஒன்றாயிருக்க கடைசி காலங்களில் நான் அவளது எடுத்துக்காட்டை பின்பற்ற முயற்சித்தேன். கணவன் மனைவியாக இதையே நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யும்படி நான் ஆலோசனை அளிக்கிறேன். தூய அன்பு நன்மைக்கான ஒரு குப்பிடப்பட முடியாத வலையான சக்தி ஒரு வெற்றிகரமான திருமணத்துக்கு உண்மையான அன்பே அஸ்திபாரமாய் இருக்கிறது. மனநிறைவான நல்ல முறையில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்கான அடிப்படை காரணம் இதுவே. ஒரு தாயின் நீதியான செல்வாக்கு யாரால் சரியாக அளவிட முடியும்? வளமான மண்ணான ஒரு பிள்ளையின் நம்பிக்கையின் மனதில் உள்ளத்திலும் ஒரு தாய் கவனத்தோடு நட்டு அன்போடு வளர்க்கும் விதைகளிலிருந்து என்ன மாதிரியான நீண்ட காலம் நிலைத்திருக்கும் கனிகள் வரும்? ஆற்றல்களையும் நீங்கள் உணர உங்களுக்கு தெய்வீக உணர்வுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கணவரோடு நீங்கள் வளர்க்கலாம், பலப்படுத்தலாம், முதல் மூலமாக அந்த சிறப்பியல்களில் பூக்க காரணமாகும். திருமணமாகுவது மிக பல தருவமாகும். திருமணம் அற்புதமானது. கலக்க போக்கத்தில் நீங்கள் ஒரே மாதிரியாக நினைக்கும் ஒரே கருத்துகளும் எண்ணங்களும் மனதில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் மிகவும் சொந்தமாய் இருக்கும் காலம் வரும். சோதனையின் காலங்களும் உபதிரவங்களும் காலங்கள் வரும். இருதய நோயில்லை எங்களின் சிறிய பையன் ரிச்சர்ட் ஒரு இரவில் அழுது கொண்டே இருந்தான். நாங்கள் இருவரும் அதை கண்டோம். அழுகிற குழந்தையை எடுக்க வழக்கமாக எனது மனைவியே எப்போதும் எழுந்திருப்பாள். ஆனால் இந்த முறை அவனை நானே கவனித்துக் கொள்கிறேன் என்று நான் சொன்னேன். அவனை இந்த பிரச்சனையால் அவள் அழ ஆரம்பிக்கும் போது அவனது சிறிய இருதயம் மிக வேகமாக அடிக்கும் ஆரம்பிக்கும். அந்த இரவில் அவனை இருக்க அணைத்து கொண்டு அவனது வேகமாக அடிக்கும் இருதயத்தை அமைதிப்படுத்தவும் அவனது அழுகை நிறுத்தவும் நான் முயற்சித்து அவனது ஆடைகள் மாற்றி புதிய படுக்கை துணிகளை விரித்தேன். அந்த நடு இரவில் அவனை கனது கரங்களில் இருப்பதை அணைத்து வைத்திருந்ததை நான் எப்போதுமே நினைத்திருப்பேன். அவன் மறைத்த நாள் எனக்கு நன்றாக நினைவாய் இருந்தது. ஜெனினும் நானும் மருத்துவமனையிலிருந்து காரில் வந்து கொண்டிருந்த சாலையின் ஓரத்தில் வண்டியை நிறுத்தினோம். அவளை நான் அணைத்து கொண்டேன். நாங்கள் இருவரும் சிறிது அழுதோம். ஆனால் ஆலயத்தில் செய்த உடன்படிக்கையால் திரைக்கு பின்னு அவன் இருப்பான் என்பதை நாங்கள் அறிந்தோம். ஜெனினின் அன்பு அநேக விலையேறப்பட்ட காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தன. நான் மிக குறைவான முதிர்ச்சி அடைந்தவனாகவும் அவள் மிக ஒழுக்கமானவர்களாகவும் பக்தியுள்ளவாயிருந்தாள். சுயநலம் அல்லது சுயத்தன்மைக்காக எந்த பண பங்கையும் மேற்கொள்வதற்காக ஒரு சிறந்த அமைப்பை திருமணம் அளிக்கிறது. ஏற்க முடியாத குணத்தையும் மாறுவதற்கு கடினமான தன்மையையும் வளர்ப்பதை தவிர்க்கவே சீக்கிரம் திருமணம் செய்து கொள்படி எங்களுக்கு ஆலோசனை அளிக்கப்பட்டதற்கு ஒரு காரணம் என நான் நினைக்கிறேன். ஒரு நித்திய துணையை இனமும் தேடாமல் இருக்கிற எந்த மனிதனுக்காக நான் வருந்துகிறேன். உங்களில் சிலர் தனிமையாகவும் பாராட்டப்படாமல் இருப்பதற்காகவும் உணரலாம். திருமணம் பிள்ளைகள் அல்லது உங்கள் சொந்த குடும்ப போன்ற ஆசீர்வாதங்கள் வர எவ்வாறு சாத்தியமாய் இருக்கும் என்பதை பார்க்க முடியாமல் இருக்கலாம். எல்லா காரியங்களும் கர்த்தரால் சாத்தியமாகும். அறிவிக்கும்படி அவரது தீர்க்கதரிசிகளுக்கு அவர் உணர்த்துகிற வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிறார். அந்த வாக்குத்தங்களில் விசுவாசம் கொண்டிருங்கள். அவைகளுக்கு தகுதியுள்ளவர்களாக வாழுங்கள். நீங்கள் தகுதியாயிருந்தால் வாக்களிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக நீங்கள் அடைவீர்கள். எனது விலையேற பெற்ற மனைவி ஜெனீனை பற்றி நான் பேசிக்கொண்டிருப்பதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் ஒரு நித்திய குடும்பம். எனது மிக நேசமுள்ள மனைவி ஜெனீனை நான் நேசிக்கிறேன். அவள் எப்போதும் சந்தோஷமாயிருப்பாள். அவற்றில் அதிகமானவை மற்றவர்களுக்கு சேவை செய்ததிலிருந்து வந்தது. அவை அவள் மிகவும் சுகவீனமாக இருந்த சமயத்திலும் அவளால் உதவி செய்ய முடிக்கிற ஒருவரை காட்டும்படி அவளது காலத்து ஜெபத்தில் அவளது பரலோக பிதாவை அவள் கேட்பாள். அந்த நேர்மையான வேண்டுதலுக்கு திரும்ப திரும்ப பதில் கிடைத்தது. அநேகரின் பாரங்கள் குறைக்கப்பட்டன. அவர்களின் வாழ்க்கை பிரகாசமானது. கர்த்தரால் வழி நடத்தப்பட்ட ஒரு கருவியாக இருந்ததில் அவள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டாள். கிருபையோடும் ஒரு பெண்ணாக தனது திறமைகளை நீதியாக நிறைவேற்றுவதில் அர்ப்பணிக்க போடுமிருந்த பரலோக பிதாவின் ஒரு மகளை நேசிப்பது என்பது என்னவென எனக்கு தெரியும். திரைக்கு மறுபக்கத்தில் அவள் இருந்தாலும் கூட எங்களின் அன்பு ஒருவருக்கு பாராட்டுவதும் தொடர்ந்து வளர்ந்து முதிர்வடைகிறது. வருங்காலத்தில் திரைக்கு பின்னால் மறுபடியும் அவளை நான் பார்க்கும்போது நாங்கள் இன்னமும் ஆழமான அன்பு கொண்டிருப்போம் என எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. திரையில் பிரிக்கப்பட்ட நேரத்தை